الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين وقال الله تبارك وتعالى ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لتتبعن سنن من كان قبلكم شبرا بشبر ذراعا بذراع ولو دخلوه في جحر ضب لدخلتموه رواه البخاري او كما قال صلى الله عليه وسلم الا بغلم بغلشيوم اخلتي فريت فريفاليكم ايه ولون الله جل شانه كورتاهم صلواتم سلامم எமது உயிரிலும் வெளிய சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் சஹாபா பெருமக்கள் தாபிஈங்கள் தபவு தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட அனைத்து விளக்கல்களிலிருந்தும் தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எத்தனையோ மார்க்கங்களை இந்த உலகத்தில் இறக்கி வைத்தான். அந்த மார்க்கங்களை தவிர மனிதர்களால் இயற்றப்பட்ட எத்தனையோ மார்க்கங்களும் மனிதர்களை வழிகாட்டுவதற்காக, நேர்வழி காட்டுவதற்காக, நெறிப்படுத்துவதற்காக என்ற பெயரில் ஆங்காங்கே இருக்கின்ற அந்த செய்திகளையும் நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கின்றோம். இவ்வாறு இறக்கப்பட்ட இந்த மார்க்கங்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏன் வித்தியாசப்படுத்தி இறக்கினான் என்று சொன்னான், முழு உலகளாவிய மக்களையும் ஒரே மார்க்கத்தை கொண்டு அவனுக்கு வலியுறுத்தி இருக்க முடியும், ஒரே நபி ஒரே ரசூல் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து கடைசி நாள் வரைக்கும் ஒரே ரசூலுடைய வழிகாட்டலில் ஒரே வேதத்தை வைத்து அல்லாஹ் விரும்பி இருந்தால் வழிகாட்டி இருக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே மிக தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார், லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிரஅத்தன் வ மின்ஹாஜா வலவ் ஷா அல்லாஹு லஜஅலகும் உம்மத்தன் வாஹிதா وَلَكِنْ لِيَبْلُوَكُمْ فِي مَا آتَاكُمْ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு மார்க்கத்தையும் அந்த மார்க்கத்தை பின்பற்றி ஒழுக வேண்டிய போங்கையும் சுன்னாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அந்த ரப்பு நாடி இருப்பான் என்று சொன்னான், உங்கள் அனைவர்களையும் ஒரே சமூகமாக ஆக்கியிருப்பான். அல்லாஹ் நாடி இருப்பான் என்று சொன்னால் உங்கள் அனைவர்களையும் ஒரே மார்க்கமாக ஆக்கியிருப்பான், ஆனால் உங்களுக்கு இடையிலே வித்தியாசங்களை ஏற்படுத்தி உங்களை சோதிக்க வேண்டும் என்று விரும்பியதனால், ஒருவருக்கொருவர் உங்களுக்கு இடையிலே சோதிக்க வேண்டும் என்று விரும்பியதனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வித்தியாசமான மார்க்கங்களை ஏற்படுத்தியதாக தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார். இவ்வாறு இறக்கப்பட்ட மரங்களில் மார்க்கங்களில் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூர் வேதத்தை இறக்குகின்றான், ஹஜ்ரத் மூசாவுக்கு தௌராத்தை இறக்குகின்றான், ஹஜ்ரத் ஈசாவுக்கு இஞ்சில் வேதத்தை இறக்குகின்றான். இந்த மூன்று வேதங்களையும் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குர்ஆன் இந்த உலகத்திற்கு இறக்கப்பட்டவுடன், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் இந்த உலகத்துக்கு வந்தவுடன், அந்த முந்தைய வேதங்களில் இருந்த அனைத்து சட்டங்களையும் செயல்பட முடியாததாக, செயல்படுத்த முடியாததாக, அமுலி இல்லாததாக, யாரையும் அதை அமுல் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் மன்சூகாக ரபுல் இஸ்ஸத் மாற்றிவிட்டான். அது மட்டுமல்ல, குர்ஆனிலே அறிவிப்பும் செய்துவிட்டான், யார் இந்த உலகத்திலே ஒரு மார்க்கத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கும் ஒரே மார்க்கம். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை தவிர்த்து வேறு எந்த மார்க்கத்திலே மக்கள் இருக்கக்கூடிய விடயங்களை பார்த்து அதிலே வெற்றி இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ, அந்த மார்க்கத்திலேதான் அழகான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்களோ, அந்த வழியிலே போனால்தான் நாங்களும் முன்னேறலாம் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் அனைவர்களும் ஈருலகிலும் நஷ்டவாளிகள் என்று ரபுல் இஸ்ஸத் குர்ஆனில் அறிவித்து விட்டார். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறார். ஒமை யப்தகி கைரல் இஸ்லாம் தீனம் ஃபலன் யுக்பல மின், இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் மார்க்கமாக தெரிவு செய்கிறாரோ, இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை நல்லதென்று புரிகிறாரோ, அதை தனது மார்க்கமாக தெரிவு செய்கிறாரோ, அதற்கு ஏற்றது போல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ, பழைய யுகுபலமின், அவர் எவ்வளவு பெரிய அமலை செய்தாலும் அவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நாளை மறுமை நாளில் கஷ்டப்பட்டு அமல் செய்து நஷ்டப்பட்ட கூட்டத்திலே அவர் சேருவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் தௌராத் வேதத்தை ஏற்றிருந்த யூதர்களும் இஞ்சில் வேதத்தை ஏற்றிருந்த கிறிஸ்துவர்கள் நசாராக்களும் இந்த இரண்டு சாரார்களுக்கும் என்ன ஏற்பட்டதென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வந்து அவர்களுடைய தாவத்துடைய பிரச்சாரத்தை செய்து மக்களுடைய அமோக வரவேற்பை பெற்றுக்கொண்டு வரும்போது, தங்களுடைய கரங்களினால் தௌராத்தை திருத்தியவர்கள், தங்களுடைய கைகளினாலும் தங்களுடைய அறிஞர்களின் முடிவின் பிரகாரமும் இஞ்சிலை திருத்திய அந்த யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பொறாமை ஏற்பட்டுவிட்டது. இந்த பொறாமை அவர்கள் எதுவரைக்கும் அவர்களை செயல்படுத்த வைத்ததென்றால், அந்த பொறாமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மட்டுமல்ல, அந்த பொறாமையின் தொடர் இன்று வரை இந்த நிமிடம் வரை உலகளாவிய முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை செயல்படுத்த வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தன்னுடைய குர்ஆனிலே தெரிவிக்கின்றான், முஸ்லிம்களுக்கு மிகவும் கடுமையான விரோதிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த விரோதிகளிலே மிக பயங்கரமான விரோதிகள் தான் யூதர்கள் என்று தன்னுடைய குர்ஆனிலே அறிமுகம் செய்கிறான். நபியே, நீங்கள் முஃமின்களுக்கு அல்லாஹ்வை நம்பிய ஈமான் உள்ள மக்களுக்கு மிக கடும் விரோதிகளாக யாரை பார்ப்பீர்கள் என்றால், யூதர்களைத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். யூதர்கள் தான், யஹூதிகள் தான் இந்த உலகத்தில் உள்ள முஃமின்களுக்கு மிக கடுமையான விரோதிகள். அதற்கு பிறகுதான் உலகத்தில் உள்ள ஏனைய இணை வைக்கக்கூடிய மதங்கள், வல்லதீன அஷ்ரகு, அதற்கு பிறகுதான் ஏனைய சுருக்கு வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இது மட்டுமல்ல, அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறான், நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று கதைக்கக்கூடிய யூதர்கள், நாங்கள் எல்லாம் ஒன்றாக இந்த உலகத்தில் வாழுவோம் என்று கூட்டம் போடக்கூடிய யகுதிகள், அவர்கள் நாவினால் ஒற்றுமையை பேசினாலும், நாவினால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கதைத்தாலும், அவர்களுடைய வெளிரங்கமான செயற்பாடுகள் எங்களுடன் அன்பாகத்தானே படுகிறார்கள், எங்களுக்கு உதவிதானே செய்கிறார்கள், எங்களுக்கு நேசக்கரம் நீட்டுகிறார்கள் என்ற காட்சி உங்களுக்கு கொடுத்தாலும், அவர்களுடைய மனங்களுக்குள்ளே அனைத்து முஸ்லிம்களையும் அவர்களுடைய மதத்துக்கு திருப்பிவிட்டால் நல்லவை என்ற ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அஹ்லுல் கிதாப், அஹ்லுல் கிதாப் என்று சொல்லும் யூத கிறிஸ்துவர்களில் அதிகமானவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆசை என்ன தெரியுமா? அஹ்லுல் கிதாப், அதிகமான யூத கிறிஸ்துவர்களுடைய ஆசை என்னவென்றால், லவ் யருதுனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் முஃமினானதற்கு பின்னால் நீங்கள் இவ்வளவு அழகான முஸ்லீமாக இருக்கிறீர்கள், ஈமானுடைய வாடை உங்களிடத்தில் இருக்கிறது, இஸ்லாத்தை அனுபவிக்கிறீர்கள், ஒவ்வொரு மூச்சுக்கும் சுவர்க்கம் தயாராகிறது, ஒவ்வொரு சுபஹானல்லாஹ்வுக்கும் சுவர்க்கத்தில் மாளிகை கட்டப்படுகிறது, கல்லு குத்திப்படும் போதும் உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது, முள்ளு தைக்கும் போதும் உங்களுக்கு அதை கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இவ்வளவு அழகான விமோசனங்கள் கிடைக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தில் இருந்து உங்களை மதம் மாற்றலாமா என்ற ஆசையுடன் இருக்கிறார்கள். அவ்வாறு நினைத்ததற்கு காரணம் அவர்களுடைய மார்க்கம் ஹக்கு, உங்களுடைய மார்க்கம் பாத்தில் என்பதற்காக அல்ல. முஸ்லிம்களாகிய நாங்களும் ஆசைப்படுகிறோம், ஒவ்வொரு மதத்தில் உள்ள மக்களும் அவர்களுடைய அந்த மதத்தை விட்டு இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நாங்கள் ஆசைப்படுவதற்கான காரணம் என்ன? அவர்கள் பிழையான மதத்திலே இருந்து உலகத்தில் கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள் உலகத்திலும் கஷ்டப்பட்டு கபரிலும் கஷ்டப்பட்டு நாளை நிரந்தர நரகம் போகப் போகிறார்களே என்ற அவாவில், அந்த கவலையில், அந்த ஆத்திரத்தில் ஆசைப்படுகிறோமே தவிர வேறு எதற்காகவும் ஆசைப்படவில்லை. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்கிறார், ஆனால் யூதர்கள் உங்களை மதம் மாற்ற நினைப்பது, கிறிஸ்துவர்கள் உங்களை மதம் மாற்ற நினைப்பது, அவர்களுடைய மார்க்கம் உண்மை, உங்களுடைய மார்க்கம் பொய் என்பதற்காக அல்ல. அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய மார்க்கம் பொய் என்று, அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய மார்க்கம் மாற்றப்பட்டது என்று, ஆனால் உங்களை நல்லவர்களாக விடக்கூடாது என்ற பொறாமைக்காக அவர்களுக்கு இந்த மார்க்கம் தான் உண்மை என்பது தெளிவானதற்கு பின்னால் உங்களின் மீது ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக அந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் உங்களை மதம் மாற்ற விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாகிய எங்களுக்கு எச்சரிக்கும் தொனியிலே கவனமாக நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று முழு உலகத்தையும் அதிர வைத்திருக்கும், முஸ்லிம்களை ஆத்திரமூட்ட செய்திருக்கும், முஸ்லிம்களுக்கு கவலையை ஏற்படுத்த வைத்திருக்கும் பல செய்திகள் எங்களுடைய காதை எட்டத்தான் செய்கிறது. அசிங்கமான முறையில் இஸ்லாத்தை கேவலப்படுத்தி கட்டுரைகள் எழுத வேண்டுமா? இந்த இஸ்லாத்தை உலகத்தில் வந்து அறிமுகப்படுத்திய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்து சித்திரங்களை வரைய வேண்டியமா? அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கொச்சைப்படுத்தி அவர்கள் பாலியலுக்கு அடிமைப்பட்ட ஒருவர் அல்லது மனித இரத்தத்தை சுவைக்கக்கூடிய ஒருவர் உலகத்தில் உள்ள மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வேதனை செய்து இந்த உலகத்திலே ஒரு மார்க்கத்தை பரப்ப முயன்றவர் என்றெல்லாம் பல்வேறு காட்சிகளின் ஊடாக, பிழையான அந்த காட்சிகளின் ஊடாக இஸ்லாத்தையும் அதன் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கேவலப்படுத்துவதற்கு யூதர்கள் திரை மறைவிலும் கிறிஸ்துவர்கள் வெளிப்படையாகவும் இன்றும் உலகத்தில் செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு உண்மைதான், செய்யக்கூடிய காரியங்களை ஏதோ ஒரு மதத்தில் உள்ளவர்தான் செய்திருப்பான், ஒன்றோ ஒரு நசாரா செய்திருப்பான் அல்லது ஒரு வேறொரு மதத்தைச் சேர்ந்தவன் செய்திருப்பான். ஆனால் அதனுடைய பின்னணியை எடுத்துக்கொண்டால் அவர்களை தூண்டியவர் யார், பின்னணியிலிருந்து அவர்களுக்கு பணம் செலுத்தவர் யார், அவர்களுக்கு இந்த திட்டங்களை வகுத்துக் கொடுப்பவன் யார், அவன் மதம் இல்லாதவனாக இருப்பான். அவன் மதம் இல்லாதவனாக இருப்பான். உண்மையில் அவன் யார் என்று தேடி பார்த்தால் யகூதிதான், யூதன்தான். சிறை மறைவில் இருந்து கொண்டு அதிகார இடங்களில் இருந்து கொண்டு தன்னை யூதன் என்று அறிமுகப்படுத்தாமல் பிற மதத்தவர்களை தூண்டிவிட்டு அவர்களின் மூலமாக முஸ்லிம்களை ஒவ்வொரு காலத்திலும் சீண்டி பார்க்கும் வழக்கம் யூதர்களிடத்தில் இருந்தது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறார். குர்ஆனில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு யூதர்களை பற்றி சொல்லுகிறார், வமக்கரு மக்ரன் குப்பாரா, யூதர்கள் செய்த சதி இருக்கிறது, அவர்கள் செயற்படுத்திய மோசமான அந்த சதி திட்டங்கள் சாதாரணமானதல்ல, அவர்கள் செய்த சதிகள் மிகவும் பொல்லாதது, பெரியது, பயங்கரமானது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருக்கும் போதே அவர்களுக்கு எதிராக செய்த சதிகள் சரித்திரம் நெடுகிலும் பதியப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்க முடியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த யுத்தங்களில் அநேகமான யுத்தங்கள் மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கு எதிராக நடந்ததுதான். ஒரு சில யுத்தங்கள் ரோமர்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கிறது. மிகவும் குறைந்த அளவிலான யுத்தங்கள் தான் யூதர்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கிறது. யூதர்களுக்கு எதிராக நடைபெற்ற யகூதிகளுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு பெரிய யுத்தம் என்றால் ஹைபர்லே நடைபெற்ற யுத்தம் தான். இது தவிர மதீனாவிலே யூதர்களை சேர்ந்த மூணு குழுவினர்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தத்தை மீறியதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து அவர்கள் ஹைபருக்கு விரட்டினார்கள். அதிலே ஒரு கூட்டம் தான் பனு குறைவா, இன்னொரு கூட்டம் தான் பனு நமீர், இன்னொரு கூட்டம் தான் பனு கைனுகா. இந்த மூணு கூட்டத்தார்களும் யூதர்களை சார்ந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்னவென்றிருந்தாலும் இவர்களும் ஒரு பிற மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இவர்களும் எங்களுடைய சகோதர மார்க்கம் தௌராத்தை பின்பற்றக்கூடியவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஏற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், இவர்களுடன் நாம் சமாதானமாக வாழுவோம் என்று விரும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். ஆனால் யூதர்களுக்கு சமாதானம் என்ற பழக்கமே கிடையாது, யூதர்களுக்கு சமாதானம் என்ற பழக்கமே கிடையாது. அனைத்து சமாதானமும் நாவிலேதான், அனைத்து சமாதானமும் நடிப்பிலேதான். சிறை மறைவுக்கு பின்னால் இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கொலை செய்யலாம், சமூகத்தில் இருந்து இவரை எப்படி ஒதுக்கலாம், இவருடைய மார்க்கம் பெருகி வருகிறது, இந்த மார்க்கத்தின் வரவேற்பை எப்படி தடுத்து நிறுத்தலாம், இவரை பற்றி அசிங்கமான செய்திகளை எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம், மக்கள் இவரை அணுகாமல் இருப்பதற்காக என்னென்ன சூழ்ச்சிகளை செய்யலாம், அனைத்து சூழ்ச்சிகளையும் யூதர்கள் மதீனாவுக்குள் இருந்து கொண்டு செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கட்டம் வரும்போது ஒப்பந்தங்களை முறிக்கும் போது யூதர்களை மதீனாவில் இருந்து கட்டம் கட்டமாக வெளியேற்றினார்கள். அவர்கள் போய்தான் மதீனாவுக்கு தொலைவிலே இருக்கும் ஹைபர் என்ற இடத்திலே போய் குடியேறினார்கள். அங்கிருந்து கொண்டும் அவர்கள் சும்மா இருக்கவில்லை. யகூதிகள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய பணப்பணத்தை பயன்படுத்தினார்கள். பணத்தை பயன்படுத்தி என்ன செய்தார்கள், அவர்கள் நேரடியாக யுத்தத்துக்கு வரவில்லை, அவர்கள் நேரடியாக ஆயுதம் தூக்கவில்லை, அவர்கள் நேரடியாக ரசூலை இம்சிக்கவில்லை. அவர்கள் செய்தது என்னவென்றால் ஆட்களை மக்காவுக்கு அனுப்பினார்கள், பணத்தை செலவழித்தார்கள், மக்காவில் இருக்கும் பல தலைவர்களை தூண்டினார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு செய்த ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்ததாக ஞாபகம் செய்தார்கள், ஊரை பிரித்ததாக ஞாபகம் ஊட்டினார்கள். இவர்களை விட்டு வைத்தால் இது உலகம் பூராக பரவும், இப்பொழுதே அழிக்க வேண்டும் என்று பல்வேறு தொனியில் மக்காவில் இருக்கக்கூடிய காவிரிகளை தூண்டியதன் விளைவாகத்தான் பல்வேறு யுத்தங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் இடையில் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தூண்டுதல்கள் வெற்றியளிக்கவில்லை, அந்த தூண்டுதல்கள் வெற்றியளிக்கவில்லை. கடைசியில் என்ன செய்ய பார்த்தார்கள், ஹைபரில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிறார்கள். ரசூலுல்லாவுக்கு நேசக்கரம் நீட்டுவது போன்று, ரசூலுல்லாவுடன் ஒற்றுமையாக வாழ்வது போன்று ஒரு யஹூதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்கிறான், விருந்துக்காக அழைக்கிறான். ரசூலுல்லாவுக்கு விருந்துக்கு அழைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனின் விருந்தழைப்பை ஏற்றி அவருடைய விருந்தோம்பலை ஏற்றி நல்லெண்ணம் கொண்டு அவரிடத்தில் போகின்ற அளவு கண்டால் அந்த யூதன் மேல்வாரியாக எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகியிருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் அந்த யூத பெண்ணுடைய விருந்தோம்பலிலே கலந்து கொள்கிறார்கள். அங்கே என்ன செய்யப்பட்டது, விருந்தோம்பல் என்ற பெயரிலே ஆட்டிறைச்சியில் நஞ்சு கலந்து கொடுக்கப்பட்டது. ஆட்டிறைச்சியில் நஞ்சு கலந்து கொடுக்கப்பட்டது யூதர்களின் தந்திரங்களில் இன்னொரு தந்திரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியை அவர்களுடைய சூழ்ச்சியில் இருந்து பாதுகாத்தார். அதிலும் தோல்வி ஏற்படவே யூதர்கள் அதற்கு அடுத்த கட்டம் சூனியத்துக்கு இறங்குகிறார்கள். இவரை ஆயுதத்தினால் வெற்றி கொள்ள முடியாது, இவரை படைப்பலத்தினால் வெற்றி கொள்ள முடியாது, இவருக்கு நஞ்சு கொடுத்து கொலை செய்ய முடியாது, இவரை ஒரு இடத்திலே படுகொலை செய்ய முடியாது, இவருக்கு எதிராக இப்பொழுது எங்களுடைய கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் இவரை சூனியம் செய்து கொள்ள வைப்போம். லபீத் இப்னுல் ஆசம் என்று சொல்லும் பயங்கரமாக சூனியம் செய்யும் அந்த யஹூதியை ஏவி வெற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமங்களையும் அவர்கள் நகங்களில் வெட்டியிருந்த அந்த நகத் துண்டுகளையும் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சூனியம் செய்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியளவில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய நினைப்பார்கள், செய்ய முடியாது. சாப்பிட்டதாக நினைப்பார்கள், சாப்பிட்டிருக்க மாட்டார்கள். மனைவிமார்களுடன் வாழ்ந்ததாக நினைப்பார்கள், ஆனால் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். இப்படியாக ஒரு மாதம் கஷ்டப்படும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் அஊது பிரப்பில் ஃபலக்,
குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த இரண்டு சூராக்களின் மூலமாக யூதர்களின் அந்த படுமோசமான செயலிலிருந்து பாதுகாத்து அவர்களுடைய அனைத்து தந்திரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிக்கு அறிமுகம் செய்தார். இவ்வளவு மோசமான, இவ்வளவு பயங்கரமான, கொடூரமான, மனித நேயத்துக்கே முரண்படக்கூடிய மோசமான செயல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேலே இருக்கும் போது அரங்கேற்றிய யூதர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கபருக்குள் இருக்கும் போது அவர்களை கொச்சைப்படுத்துவதென்பது, அவர்களை இழிவுபடுத்துவதென்பது, அவர்களுடைய மார்க்கம் உலகத்தில் முன்னேறாமல் இருப்பதற்காக தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதென்பது, இது அவர்களுக்கு ஒரு சிறிய விடயமாகவே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஏன் மேற்குலகில் இருந்து இப்படியான செயற்திட்டங்களை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு ஏன் நபிகளாரின் மீது இவ்வளவு ஆவேசமும் இவ்வளவு கோபமும் இவ்வளவு வைராக்கியமும் ஏற்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேற்குலகை முழு உலகத்திலிருந்தும் இஸ்லாத்தை அழித்தெடுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அவர்கள் தங்களுடைய அபகரிக்கப்பட்ட நாடுகளாக எதையெல்லாம் வைத்திருந்து முஸ்லீம்களை சீரழித்தார்களோ, முஸ்லீம்களுடைய மானத்தை பறித்தார்களோ, முஸ்லீம்களுடைய உரிமைகளை காவு கொண்டார்களோ, முஸ்லீம்களுடைய மானம் மரியாதையை பறித்தெடுத்து சமூகம் சமூகமாக சீரழிந்து போவதற்குரிய நச்சு கருத்துக்களை வித்திட்டு வந்தார்களோ, அதே மேற்குலகிலே அல்லாஹ் வேகமாக இஸ்லாத்தை பரவ செய்கிறார். எந்தொரு மதமும் பரவாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாத்தை அந்த நாடுகளில் பரவ செய்கிறார். அண்மையில் நடந்தது ஒரு போட்டி, லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் என்ற அந்த போட்டியிலே சகல மதத்தினருக்கும் மத பிரச்சாரம் செய்வதற்கு அங்கே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. பல மதத்தவர்களும் அங்கே தத்தமது மார்க்கங்களை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அந்த சில நாட்களுக்குள்ளே 350 பேர் முஸ்லீம்களாக மாறுகிறார்கள். 350 பேர் அந்த ஒலிம்பிக் திடலில் இருந்து ஒரு விளையாட்டை பார்ப்பதற்கு வந்தவர்கள் வெறும் தாய் துண்டுகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்றால் இது யூதர்களுடைய கண்களை குத்தாமல் இருக்காது, யூதர்களுக்கு பொறாமை ஏற்படுத்தாமல் இருக்காது, கிறிஸ்தவர்களுக்கு நோவினை உண்டாக்காமல் இருக்காது. இது மட்டுமல்ல, ஜெயில்களில் ஒரு பக்கம், படிக்கின்றவர்கள் இன்னொரு பக்கம், பெண்கள் இன்னொரு பக்கம், எங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக தடை விதிக்கிறார்களோ அதே வழிகளில் இஸ்லாம் பரவுகின்ற காட்சியை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாமல் கடைசியாக அவர்கள் எடுத்திருக்கும் ஒரு தந்திரம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பாலியல் காரன் என்ற பிழையான படத்தை மக்களுக்கு காட்டும்போது மக்கள் அவரை வருத்தி இஸ்லாத்துக்கு போகாமல் இருப்பார்கள் என்ற ஒரு யுக்தியை கையாண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவில் இருக்கும் சில நாடுகள், ஐரோப்பாவில் இருக்கும் சில நாடுகள் முஸ்லிம் பெண்கள் பூர்த்தியாக முகத்தை மறைப்பதை தடை செய்து சட்டம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும், எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் பாவங்கள் அனைத்தும் அந்த நாடுகளில் நடக்கும் போது விபச்சாரத்துக்கு பகிரங்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆணும் ஆணும் திருமணம் செய்யும் முறை, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யும் அந்த முறை பகிரங்கமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பாவங்களுக்கு அனுமதி கொடுக்கும் இவர்கள் பெண்கள் தங்களுடைய முகங்களை மூடுவதை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாமல் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றுகிறார்கள் என்றால் அல்லாஹுடைய தீனில் இவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கசப்புணர்வு இருக்கிறது என்பதை காட்டினர். ஆனால் என்ன நடந்தது, சட்டத்தை நிறைவேற்றியவர்கள் ஆட்சியில் இருந்து தூக்கி எறியப்படுகிறார்கள். எந்த சட்டத்தை அமுல்படுத்த போலீசார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அண்மைய ஒரு தகவல்களின் பிரகாரம் ஒரு ஊடகவியாளர் அறிவிக்கிறார், இந்த சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது ஒரு பக்கம் இருக்க எங்களுடைய மதத்துக்குத்தான் பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம், இந்த சட்டத்தை நாங்கள் பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்றி ஊடகங்களில் அறிவிக்கும் போது எங்களுடைய நாட்டில் உள்ள பெண்கள் இதை படிக்க ஆரம்பித்தார்கள். ஏன் எங்களுடைய அரசாங்கம் இதை தடுக்கிறது, முஸ்லீம்கள் ஏன் அதை எதிர்க்கிறார்கள், முஸ்லீம்கள் ஏன் அந்த உடையை அணிய பார்க்கிறார்கள், இதில் இருக்கக்கூடிய நலவுகள் என்ன, தீமைகள் என்ன, முடிவு என்ன ஆகிருக்கின்றால் எமது நாட்டிலே இருக்கும்
அதிகமான பெண் போலீஸ்காரிகள் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். எந்த வழியில் இருந்து இஸ்லாத்தை தடுப்பதற்குரிய, முன்னேற்றத்தை தடுப்பதற்குரிய அந்த சட்டங்களை உருவாக்குகிறார்களோ, அல்லாஹ் அதே சட்ட புத்தகத்திற்குள் இருந்து நூற்று கணக்கான அல்ல ஆயிரக்கணக்கான உள்ளங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யூதர்கள் செய்யும் தந்திரங்களுக்கு, அவர்கள் செய்யக்கூடிய சூசகமான இந்த செயல்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் கொடுத்த பதிலடியாக இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் இப்படியான ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களாகிய நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஏனைய மதத்தினர்களும் இணைந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இப்படியான சூழ்ச்சிகளை செய்யும் போது முஸ்லிம்களாகிய நாம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த முனையோமையானால், கொடிகளை பிடித்துக் கொண்டு அசிங்கமான முறையில் கூச்சலிட்டுக் கொண்டு பாதைகளில் திரும்புமையானால், இது யூதர்களுக்குரிய பதிலடியாக ஆகாது, இது எதிரிகளுக்குரிய பதிலடியாக ஆகாது, அவர்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன்? ஒரு விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முறை, எந்த முறையை நாம் அறிமுகப்படுத்தினோமோ அதே முறையிலேயே முஸ்லிம்களும் அவர்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறார்கள். ஆர்ப்பாட்ட முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்துவது முஸ்லிம்களுடைய வழிமுறை அல்ல. கொடி விடுத்துக் கொண்டு எதிர்ப்பு ஊர்வலம் செல்வது குர்ஆனோ நபிகளாரின் வழியோ காட்டிய ஒரு முறை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தீனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களுக்கு அவர்கள் எடுத்த நடவடிக்கை இரண்டு வகை. முதலாவது என்ன செய்கிறார்கள், அவர்களை பிடித்து அவர்களுக்கு நேரடியாக தண்டனை கொடுக்க முடியுமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்பி அந்த தண்டனையை கொடுத்தார்கள். நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கிறோம், காபி புல் அஷ்ரப் என்ற ஒரு யூதன் மதீனாவுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டே பெரிய ஒரு கோடீஸ்வர யகுதியவன் தன்னுடைய பணத்தை மக்காவிலே செலவழித்து மக்காவுடைய காவிர்களை இஸ்லாத்துக்கு எதிராக தூண்டியது மட்டுமல்ல, அவனிடத்தில் பல பாடகிகளை நிறுத்தி காலையிலும் மாலையிலும் ரசூலுல்லாவை ஏசி கவிதை படிக்க வைத்தான். இவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனுக்கு எதிராக கொடி தூக்கிக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருக்கவில்லை, ஐந்து அல்லது ஆறு சஹாபாக்களை அழைத்து அவர்களை தஸ்கீர் செய்து ஆர்வப்படுத்தி காபிபுல் அஷ்ரஃபை கொலை செய்துவிட்டு வருவதற்கு யார் தயார்? காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வையும் ரசூலையும் இவன் நோவிக்கிறார் என்று சொல்ல ஐந்து சஹாபாக்கள் தயாராகிறார்கள். மிகவும் தந்திரமாக, மிகவும் ஹிக்மத்தாக, நுணுக்கமாக அந்த காபிபுல் அஷ்ரஃபை அணுகி அவனை கொலை செய்துவிட்டு வருகிறார்கள். இதே போன்று பார்க்கிறோம், சல்லாம் இப்னு அபி ஹுகை கண்ட யூனனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தன்னுடைய பலத்தையும் தனது பணத்தையும் செலவழித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு எதிராக முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடன் ஒரு தூதுக்குழுவை அனுப்பி அந்த யஹூதியையும் இரவோடு இரவாக கொலை செய்து அவனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்தார்கள். அப்படி தண்டனை கொடுக்க எங்களால் முடியவில்லை, எங்களுக்கு அந்த சக்தி இல்லை, அவர்களை நெருங்கக்கூடிய அமைப்பில்லை. அடுத்த கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரே விடயம்தான், அடுத்த ஆயுதத்தை கையிலே தூக்கிறார்கள், துஆவின் மூலம் அவர்களை தண்டித்தார்கள். இவர்கள் செய்யும் குற்றங்களை தவறுகளை குனூத்தின் மூலம் துஆவின் மூலம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கும் போதே அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அமைப்பிலே தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்த முறையிலே அல்லாஹு தஆலா தண்டனை கொடுத்தான். இதுதான் குர்ஆனும் நபிகளாரின் வாழ்க்கையும் எங்களுக்கு காட்டி தரும் ஒரு எதிரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் முறை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நோவினை செய்பவர்களை அவர் முஸ்லிமாக இருந்தாலும் முஃமினாக இருந்தாலும் அல்லாஹ் கண்டிக்க தவறவில்லை. நபிகளாரை சப்தத்தினால் நோவித்தவர்கள், நபிகளாருக்கு முன்னால் உயர்ந்த துணியில் கழித்த மிகப்பெரும் ஈமான்தாரிகளை எச்சரித்து அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்திருக்கிறான் என்றால், இந்த படம் நடித்த கேலி சித்திரங்களை கீறிய இந்த யூதர்களை பிடிப்பது அல்லாஹுக்கு பெரிய ஒரு விடயம் அல்ல. புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கூட்டம் வருகிறார்கள்.
பனு தமீம் என்ற கூட்டம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மார்க்க விடயங்களை கற்றுக்கொண்டே ஊருக்கு திரும்பும் போதே எங்களுக்கு ஒரு தலைவரை நியமிங்கள் யார் ரசூலல்லாஹ்னு கேட்கிறார்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா இரண்டு பேரிடமும் ஆலோசனை கேட்கிறார்கள். யாரை அமீராக நியமிக்கலாம்? சைதுனா உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் சைதுனா அபூபக்கர் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அம்மிரு கஅகா கஅகா என்ற சஹாபி இருக்கிறார், அவரை அமீராக நியமிக்கலாம். ஹஜ்ரத் உமர் இடத்தில் கேட்கும் போதே அக்ரா இப்னு ஹாபிஸ் என்றவர் இருக்கிறார், அவரை அமீராக நியமிங்கள் என்கிறார்கள். இப்பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், மா அரத்த இல்லா கிலாஃபி, நான் ஒன்றை சொல்லும் போதே நீங்கள் அதை சொல்லாமல் வேறொருவருடைய பெயரை சொல்லுவதை எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவா? என்னுடன் எப்பொழுதும் முரண்படுவதுதான் உங்களுடைய வலிமையாண்டு கேட்க அவர் இல்லை என்ற இருவரும் அறியாமலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்க உயர்ந்த குரலில் இருவருமே வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே அவ்விருவர்களையும் எச்சரித்து ஆயத்திறக்குகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதின் நபி, இறை விசுவாசிகளே நபிகளாரின் சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை உயர்த்த வேண்டாம், உங்களுடைய சப்தம் உயரக்கூடாது. யாரை எச்சரிக்கிறார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்திலே ஆகப்பெரிய ஈமான்தாரி சைதுனா அபூபக்கரையும் அதற்கு அடுத்த முஃமின் சைதுனா உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களையும் ரசூலுல்லாஹ்வின் இரண்டு மாமன்மார்களை எச்சரிக்கை செய்கிறார், நபியின் சப்தத்தை விட உங்களுடைய சப்தம் உயரக்கூடாது. அவ்வாறு உயர்ந்தால் அதற்கு கிடைக்கும் தண்டனை என்னவென்றால் உங்களை அறியாமலே நீங்கள் செய்த அமல்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். நீங்கள் அமல் செய்ததாக நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், மார்க்கத்தை செய்ததாக நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், உங்களுக்கு தெரியாமலே அது அழிந்து போகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எச்சரிக்கை செய்தான் என்றால் சப்தத்தினால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயை படும் போதே அவர்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்றால் அந்நிய மதத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக உலகளாவிய முஸ்லிம்களின் உள்ளங்களை புண்படுத்தும் விதத்தில் இந்த கேவலமான நடவடிக்கைகளை நிகழ்த்துவார்கள் என்றால் அல்லாஹ் இவர்களுக்குரிய தண்டனையை மிக தூரத்தில் வைத்தது கிடையாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதற்கு இரண்டு உதாரணங்கள் எங்களுக்கு போதுமானது. உஹதுடைய யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரண்டு பேர் காயப்படுத்தினார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களின் சகோதரன் உத்பத் இப்னு அபி வக்காஸ் ஒரு கல்லை எடுத்து எரியவே ரசூலுல்லாவின் பல்லு உடைந்தது, அவர்களுடைய புனிதமான பல்லு உடைந்தது. அப்துல்லாஹ் இப்னு கமீஆ ஒரு கல்லை எடுத்து அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும் நஊது பில்லாஹ் என்று பத்வா செய்து கொண்டே ரசூலுல்லாவின் முகத்துக்கு அடிக்க அவர்களுடைய தலையில் இருக்கும் யுத்த கவசம் அந்த தொப்பி உடைந்து அதிலே உள்ள கம்பிகள் ரசூலுல்லாவின் கன்னத்திலே பாய்கிறது. சைதுனா அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி வந்து பல்லுகளினால் கடித்து வெளியிலே எடுக்கிறார்கள். அபூ தல்ஹாவின் பல்லும் உடைந்து போகிறது. இந்த அளவுக்கு காயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே சொல்கிறார்கள், ஒரு நபியின் முகத்திலிருந்து ரத்தமோடு நினைத்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் நிச்சயமாக தண்டிப்பான், அதாபு செய்வான் என்கிறார்கள். இந்த இருவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? காயப்படுத்திய இருவருக்கும் கொடுத்த தந்தை உத்பத் இப்னு அபி வக்காஸை பற்றி சைதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இந்த உஹதுடைய யுத்தத்துக்கு முன்னால் நாங்கள் சகோதரத்துவ மனப்பான்மையுடன் உத்பாவை மதித்து கண்ணியம் கொடுத்து வாழ்ந்தோம். எப்பொழுது இவர் ரசூலுல்லாவை காயப்படுத்தினாரோ குடும்பத்தில் உள்ள யாரும் அதற்கு பின்பு அவருக்கு மரியாதையோ கண்ணியமோ கொடுக்கவில்லை. வெறுக்க ஆரம்பித்தோ இயற்கையான ஒரு வெறுப்பை அல்லாஹ் உத்பாவின் மீது எங்களுக்கு ஏற்படுத்தினான். எங்களுடன் கோபித்த நிலையிலே அவருக்கு மரணம் வரும் அளவுக்கு அல்லாஹு தஆலா நிலைமையை மாற்றினான். பின்னால் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார், அல்லாஹ் அந்த உத்பாவுக்கு கொடுத்த இன்னொரு மிகப்பெரிய தண்டனைதான் அவன் செய்த அந்த தவறு அவனுடைய பரம்பரைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. அவனுடைய பரம்பரையில் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளைகளோ பிறந்து அவர்கள் 10 வயதை தாண்டும் போதே ரசூலுல்லாவின் எந்த பல்லை அவன் உடைத்தானோ அதே பல்லு அந்த பிள்ளைகளுடைய பல்லும் உடைக்கப்படுகின்ற ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காயப்படுத்தியதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை. இது மட்டுமல்ல, அப்துல்லாஹி இப்னு கமியா நபியை தாக்கிவிட்டு யுத்தம் முடிவடைந்த பின்பு அவனது ஆட்டு மந்தையை பார்ப்பதற்காக மலைக்கு செல்லுகிறான். மலையிலே இவனுடைய ஆடுகள், இவன் உணவு கொடுத்து வளர்த்து வந்த ஆடுகள், இவன் அந்த ஆட்டு மந்தையை நெருங்கும் போது 2 ஆடுகள் இவனை பார்த்து சீறிக்கொண்டு வந்து இவனை குத்தி 2 கிழித்து விட்டது என்ற சரித்திரத்தை அல்லாமா கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய நபியை நோவினை செய்தவர்களை பார்த்து பொறுத்துக் கொண்டிருக்க முடியாத அளவுக்கு ஆடுகளுக்கு ஆறறிவில்லாத அந்த ஆடுகளுக்கு ஒரு ரோஷத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்துவது, ரசூலுல்லாஹை இழிவுபடுத்த நினைப்பது, அவர்களை கேலியாக வரைவது அல்லாஹுவை நோவித்ததற்கு சமம். அல்லாஹுவே அவர்களுக்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்க போதுமானது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னவென்றால், இந்த யூதர்களில் இருந்து ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். நாங்கள் நாவினால் அவர்களை திட்டுகிறோம், நாவினால் அவர்களை ஏசுகிறோம், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் எங்களுடைய பூர்த்தியான நம்பிக்கை எழுந்திருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவர்களும் வெள்ளையனை போன்று உடுக்க வேண்டும், அவனை போன்று வேலை செய்ய வேண்டும், அவனை போன்று பணம் சம்பாதிக்க வேண்டும், அவனை போன்று வீடு கட்ட வேண்டும் என்று அவன் மீது முஹப்பத், அவனுடைய உடையில் முஹப்பத், அவனது கொண்டையில் முஹப்பத், அவனது முகத்தில் முஹப்பத், அவனது நடையில் முஹப்பத், நாவினால் அவனை ஏசுகிறோம், கல்விலே உள்ளத்திலே முழு வாழ்க்கையும் அவனை ஒட்டியதாகவே இருக்கிறது. இதுதான் அவனுக்கு எங்களை அணுகுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன்னஸாரா அவுலியா. ஈமானுள்ள மக்களே, யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் நேசர்களாக எடுக்க வேண்டாம், நண்பர்கள் என்ற கண்ணுடன் பார்க்க வேண்டாம். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பராக இருந்து கொண்டு உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் தான். அவர்கள் ரொம்ப பயங்கரமானவர்கள், அவர்களை நண்பனாக பார்க்கவே வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யூதர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த மஸ்ஜிதில் இருக்கும் எங்களையும் பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறான். ஏன்? அவன் அடித்த நச்சு மருந்து எங்களிலும் பட்டு, நாங்களும் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். இன்னும் யூதனுடைய சூழ்ச்சியை சூழ்ச்சியாக விளங்கிக் கொள்ள முடியாமல் பரிதவிக்கும் ஒரு கட்டத்திலே நாம் இருக்கிறோம். 2 வழிகளில் யூதன் எங்களை அமெரிக்காவில் இருந்தும் ஐரோப்பாவில் இருந்தும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். யூதன் இலங்கையில் இருக்கும் எங்களை 2 மார்க்கங்களின் ஊடாக அவன் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்றுதான் கல்வி, 2 தான் சுகாதாரம். கல்வி சுகாதாரம், இந்த 2 கொண்டோல் கட்டுப்பாடு யூதனுடைய கையில் இருக்கிறது. அவன் நினைத்ததை சாதித்து எங்கள் அனைவர்களையும் அதற்கு அடிமைப்படுத்த வைத்து எங்களிலிருந்து இஸ்லாமிய பண்புகளை, மாண்புகளை, ஒழுக்க ஒழுங்கியங்களை அழித்துவிட்டு அவன் இன்று பார்த்து சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஏன் காரணம்? கல்வி, இலவச கல்வி முறை என்ற இந்த முறை நமக்கு நலவுதான், பல பயன்களை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஆனால் அதனூடாக அதன் கட்டுப்பாட்டை யூதன் தனது கையிலே வைத்திருக்கிறான். ஆனால் மக்கள் இதை வளர்ந்தெடுப்பது கிடையாது. யூதன் எங்கே இங்கு வருகிறான், அவன் எங்களுக்கு என்ன சொல்லித் தருகிறான் என்றுதான் கேட்கிறோம். ஆனால் நாங்கள் பாடசாலையில் இருக்கும் போது எங்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் போதிப்பவர்கள் யார்? ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்களை வழிநடத்துபவர்கள் யார்? ஒன்றோ கல்வி அமைச்சில் இருப்பவர்கள், அல்லது அவர்களால் நிறுத்தப்பட்டுள்ள அதிகாரிகள். கல்வி அமைச்சில் உள்ளவர்களுக்கு வழிகாட்டுபவர்கள் யார்? கோட் அணிந்தவர்கள் ஆக்ஸ்போர்டில் இருந்து வருகிறார்கள், கோட் அணிந்தவர்கள் நியூயார்க்கில் இருந்து வருகிறார்கள். அங்கிருந்துதான் பொதிகள் இறக்கப்படுகிறது. அவர்கள் தான் செமினாரினூடாக கருத்துகளின் ஊடாக ஒவ்வொரு திட்டங்களை அதிலுள்ள பாதக நஞ்சை உள்ளே மறைத்து சாதகமான நல்லதை வெளியே காட்டி கல்வி திட்டமாக அதை எங்களுக்கிடையிலே அவன் பரப்பி ஆண்கள் பெண்களுக்கு இருக்க வேண்டிய வெட்கத்தை பறித்தெடுத்து விட்டான். மறுபக்கம் பல மருந்துகளை இலவச மருத்துவத்தினூடாக அவன் மருத்துவர்களை மருந்துகளை அதற்கு தேவையான பல அமைப்புகளை அளித்து அவன் தேவையான அனைத்து நடவடிக்கையிலும் ஹராத்தையும் கேவலமான விடயங்களையும் பல்வேறு சமூக சீர்கேடான பல காரியங்களையும் எங்களிலே அவன் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகம் கண் விழித்தெழும்ப வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது, கண் விழித்தெழும்ப வேண்டிய காலமாக இருக்கிறது. தூங்கிய காலம் போதும், தூங்கியிருந்த காலம் போதும். யூதர்களின் சதி திட்டங்களை இப்பொழுதாவது நாம் விளங்கெடுக்க வேண்டும். எங்களுடைய எதிர்கால சமுதாயத்தை நாம் பாதுகாப்பதற்காக எமது சிறார்களை அழகாக வழிநடத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. அரசாங்கமோ மத சுதந்திரம் இருக்கிறது, ஒவ்வொரு மதத்தினரும் அவரவர்களுடைய காரியங்களை அந்தந்த இடங்களில் செயல்படுத்தலாம் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறது. அந்தந்த பதவிகளில் இருக்கும் அதிபர்மார்கள், ஆசிரியர்கள், கல்வி அதிகாரிகள், பொறுப்பானவர்கள், கல்வி குதவியாக நிற்பவர்கள் அனைவர்களுடைய கையிலும் ஒரு அமானிதம் இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் வாழும் இந்த காலத்தில் சமூகத்தை பாதுகாக்கும் ஒரு ஊரில் இருக்கும் எதிர்கால சங்கதி உங்களுடைய கையிலே தரப்படுகிறது. இந்த சுதந்திரங்களை பயன்படுத்தி ஹராமான காரியங்களிலிருந்து எங்களுடைய சமூகத்தை நீங்கள் பாதுகாப்ப தவறி யூதர்களின் வழிமுறையை, கிறிஸ்துவர்கள் காட்டும் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் எதிர்கால சமூகம் நாசமாகுவதில் நீங்களும் ஒரு பங்களிப்பு செய்தவர்களாக மாறுவீர்கள். அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய இந்த உம்மத்திலே உள்ள முஸ்லிம்கள் காலம் போக போக யூத கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எவ்வளவு விருப்புக்குள்ளியதாக மாறுமென்றால் லதத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த யூத கிறிஸ்துவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றித்தான் ஆகுவீர்கள். அடிக்கடி சாணுக்கு சிபுரம் பி சிபுரின், ஜிரா அம்பி ஜிராயின், எந்த அளவுக்கு அவர்களின் ஒவ்வொரு திட்டங்களும் உங்களுக்கு அழகாக தெரியும் என்று சொன்னால் அவர்களில் ஒருவன் உடும்பு பொந்துக்குள்ளே நுழைந்தால் எங்களுக்கும் நாங்களும் நுழைந்தால் நல்லமே என்று நீங்களும் நுழைய பார்ப்பீர்கள். இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது, அவர்களில் ஒருவன் தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்த செய்தி, அசிங்கமான இந்த செய்தி ஊடகங்களின் ஊடாக பரவும் பட்சத்தில் அதுவும் நவீன கால நாகரீகம் என்று நினைத்து நீங்களும் செய்ய முற்படுவீர்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். ஆகவே நாங்கள் இந்த யூதர்களுடைய சதி திட்டங்களை வெற்றி கொள்ள வேண்டுமாயின் முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பொறுப்பானவர்கள் கண்மணி தெரிந்து எங்களுடைய சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்குரிய நிவாரணங்களை கொடுத்தாலே தவிர இந்த சமூகத்தை சீர் செய்ய முடியாது. மௌலானா அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆழமாக சிந்திக்கிறார்கள், எமது முஸ்லிம் சமூகம் கட்டுப்பாடு இல்லாத ஒரு சமூகமாக, ஒழுக்க மாண்புகளை இழந்த ஒரு சமூகமாக மாறி வருகிறது. இதை திருத்துவதற்கு வழி என்ன? அவருக்கு எழுதிய ஒரு விஷயம்தான், இந்த கல்வி திட்டத்தை சீராக்காத வரை எமது முஸ்லிம் சமூகத்தை முழுமையாக சீராக்குவதென்பது முடியாத விடயம் என்பதை எழுதி வச்சிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பயங்கரமான விரோதிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. முழு உலகத்திலும் வாழும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் நீ மன்னிப்பாயா. யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கேவலப்படுத்தவும் இழிவுபடுத்தவும் யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்குரிய தகுந்த பாடத்தை நீ புகட்டுவாயா. அவர்களில் யாருக்கு ஹிதாயத் இருக்கிறதோ அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பாயா. யாருக்கு ஹிதாயத் முடிவு செய்யப்படவில்லையோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை முழு உலகத்துக்கும் படிப்பினை கொடுக்கும் ஒரு தண்டனையை கொடுப்பாயா. எந்த ஒரு மதத்தில் உள்ளவர்களும் இந்த இஸ்லாத்தில் கை வைக்க கூடாது என்று பயந்து நடுங்குகின்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு தண்டனையை நீ கொடுப்பாயாக. அவர்களுடைய அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடிப்பாயாக. தீனுல் இஸ்லாத்தை வேகமாக பரத்த செய்வாயாக. உனது தீன் இந்த பூமியில் பரவுவதற்கு எல்லா வகையான உதவிகளையும் நீ செய்வாயாக. ஆமீன். வாஸ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.